24. கலியாண வஸ்திரம் இல்லாமல். கலியாண வஸ்திரம் குறித்த ஓமையானது ஒரு மாபெரும் பாடத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. கலியாணம் என்பது தேவனுக்கும் மனிதனுக்குமிடையேயான ஐக்கியத்தை சுட்டிக்காட்டுகிறது. கலியாண வஸ்திரமானது திருமண விருந்தில் கலந்து கொள்ள தகுதியாக எண்ணப்படுவதற்கு பெற்றிருக்க வேண்டிய குணத்தை சுட்டிக்காட்டுகிறது. பெரிய விருந்து பற்றிய ஓமை போல இந்த ஓமையிலும் சுவிசேஷ அழைப்பும் யூத ஜனங்கள் அதை புறக்கணித்ததும் புறஜாதியாருக்கு அந்த இரக்கத்தின் அழைப்பு கொடுக்கப்படுவதும் எடுத்து காட்டப்படுகிறது. மேலும் அழைப்பை புறக்கணிக்கிறவர்கள் மிகுந்த அவமானத்திற்கும் மிக கொடிய தண்டனைக்கும் ஆளாகப் போவதையும் இந்த ஓமை எடுத்து காட்டுகிறது. விருந்தில் கலந்து கொள்ள அழைப்பு கொடுப்பவர் ராஜா, கட்டளை கொடுக்கிற அதிகாரம் படைத்தவர். அதனால் அது மிகுந்த கனத்திற்குரிய அழைப்பு. ஆனாலும் மக்கள் அதை மதிக்கவில்லை. அதாவது ராஜாவின் அதிகாரத்தை மதிக்கவில்லை. அந்த ஓமையில் வீட்டெஜமானின் அழைப்பை அலட்சியம் செய்தார்கள். இங்கு ராஜாவின் அழைப்பை அவமதித்ததோடு அழைக்கச் சென்றவர்களையும் கொல்லுகிறார்கள். அவருடைய ஊழியக்காரர்களை அவமானப்படுத்தி கொடுமைப்படுத்தி கொலை செய்கிறார்கள். தனது அழைப்பு அவமதிக்கப்பட்டதைக் கண்ட அந்த வீட்டெஜமான் அழைக்கப்பட்டவர்களில் ஒருவனும் தனது விருந்தை ருசிப்பதில்லை என்று ஆணையிட்டான். ஆனால் ராஜாவின் அழைப்பை புறக்கணித்தவர்கள் தன்னுடைய சமூகத்திலும் விருந்திலும் பிரவேசிப்பதில்லை என கட்டளையிட்டதோடு அதிகமாகச் செய்கிறான். அவன் தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். இரண்டு ஓமைகளிலுமே விருந்தினர்களுக்கு விருந்து கொடுக்கப்படுகிறது. ஆனால் இரண்டாவது ஓமையோ விருந்தில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஆயத்தம் ஒன்றிருப்பதைக் காட்டுகிறது. இந்த ஆயத்தத்தை அலட்சியம் செய்பவர்கள் வெளியே துரத்தப்படுகிறார்கள். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்தபோது கலியாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, "சிநேகிதனே, நீ கலியாண வஸ்திரமில்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய்?" என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, "இவனை கையிங்காலும் கட்டிக்கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம் பான இருளிலே போடுங்கள்" என்றான். கிறிஸ்துவின் சீடர்கள் விருந்திற்கான அழைப்பை கொடுத்தார்கள். தேவனுடைய ராஜ்யம் சமீபித்திருக்கிறதென்று அறிவித்து மனந்திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசிக்குமாறு மக்களை அழைக்க 12 பிறகு 70 பேரையும் நமது ஆண்டவர் அனுப்பியிருந்தார். ஆனால் அழைப்பிற்கு மக்கள் செவி கொடுக்கவில்லை. விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்களோ வரவில்லை. பிறகு, "என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன். என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது. எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. கலியாணத்திற்கு வாருங்கள்" என்று அழைக்கும்படி ஊழியர்களை அனுப்பி வைத்தார். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பிறகு இந்த அழைப்பு யூத தேசத்தாருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தேவனுடைய விசேஷித்த ஜனங்களெனச் சொல்லிக்கொண்ட அந்த தேசத்தார் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை புறக்கணித்தார்கள். மிகவும் ஏளனத்தோடு அதை புறக்கணித்தவர்கள் பலர். மற்றவர்களோ இரட்சிப்பின் செய்தியையும் மகிமையின் கர்த்தரை புறக்கணிப்பவர்களுக்கு மன்னிப்பு உண்டு என்கிற செய்தியையும் கேட்டு கடும் எரிச்சலடைந்து செய்தியை அறிவித்தவர்களுக்கு எதிராக திரும்பினார்கள். அப்பொழுது மிகுந்த துன்பமுண்டாயிற்று. அப்போஸ்தலர் 8:1. ஆண்களிலும் பெண்களிலும் பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். ஸ்தேவான், யாக்கோபு உட்பட கர்த்தருடைய ஊழியர்கள் சிலர் கொலை செய்யப்பட்டார்கள். இப்படியாக யூத ஜனங்கள் தேவனுடைய இரக்கத்தை இறுதியாக புறக்கணித்தார்கள். அதன் விளைவு என்னவென்று ஓமையில் கிறிஸ்து முன்னறிவித்தார். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். யூதர்களுக்கு எதிரான தீர்ப்பினால்தான் எருசலேம் நகரம் அழிந்தது. அத்தேசத்தார் சிதறடிக்கப்பட்டார்கள். விருந்தில் கலந்து கொள்ள கொடுக்கப்பட்ட 3வது அழைப்பு புறஜாதிகளுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதை சுட்டிக்காட்டுகிறது. ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, "கலியாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது. அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரமாய்ப்போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கலியாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள்" என்றான். ராஜாவின் ஊழியக்காரர் புறப்பட்டு வள்ளிச்சந்திகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். வந்தவர்களில் நல்லோரும் தீயோரும் இருந்தார்கள். அழைப்பை புறக்கணித்தவர்கள் போலவே வந்திருந்தவர்களில் சிலரும் விருந்து கொடுத்தவர் மேல் உண்மையில் மரியாதை இல்லாதிருந்தார்கள். அழைப்பை மறுதலித்த முதல் கூட்டத்தார் உலக ஆதாயங்களை விலை கொடுத்து ராஜாவின் விருந்தில் கலந்து கொள்ள முடியாதென நினைத்தார்கள். ஆனால் அழைப்பை ஏற்று வந்தவர்களில் சிலர் தங்களுடைய நலனை எண்ணிதான் வந்திருந்தார்கள். விருந்தை அனுபவிப்பதுதான் எண்ணமே தவிர ராஜாவை கணப்படுத்துகிற விருப்பம் எதுவுமில்லை.
விருந்தினரை பார்க்க ராஜா வந்தபோது அனைவருடைய உண்மையான குணமும் வெளிப்பட்டது. விருந்திற்கு வந்த ஒவ்வொரு விருந்தினருக்கும் கல்யாண வஸ்திரம் ஒன்று வழங்கப்பட்டது. அந்த வஸ்திரத்தை ராஜா பரிசாக கொடுத்திருந்தார். அதை அணிந்து அதன் மூலம் விருந்து கொடுத்தவர் மேலான மரியாதையை விருந்தினர்கள் தெரிவித்தார்கள். ஆனால் ஒருவன் மட்டும் சாதாரண குடிமகனின் ஆடையோடு வந்திருந்தான். ராஜா எதிர்பார்த்த ஆயத்தத்தை செய்ய மறுத்திருந்தான். தனக்கு வழங்கப்பட்ட விலைமதிப்புமிக்க ஆடையை அணியாமல் அலட்சியம் செய்தான். அவ்வாறு தன்னுடைய ஆண்டவனை அவமதித்தான். நீ கல்யாண வஸ்திரமில்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று ராஜா கேட்டபோது பதிலேதும் சொல்ல முடியவில்லை. தான் குற்றவாளியென அவனே தீர்த்து கொண்டான். அப்போது ராஜா, இவனை கையெங்காலம் கட்டிக்கொண்டு போய் புறம்பான இருளிலே போடுங்கள் என்று சொன்னான்.
விருந்துக்கு வந்த விருந்தினர்களை ராஜா ஆராய்ந்தது நியாயத்தீர்ப்பின் பணியை சுட்டிக்காட்டுகிறது. சுவிசேஷ விருந்தில் பங்கெடுக்கும் விருந்தினர்கள் தேவனுக்கு சேவை செய்பவர்கள் எனச் சொல்பவர்கள். ஜீவபுஸ்தகத்தில் தங்கள் பெயர் எழுதப்பட்டவர்கள். ஆனால் தங்களை கிறிஸ்தவர்களெனச் சொல்லும் அனைவருமே மெய்யான சீடர்கள் அல்ல. இறுதி பிரதிபலன் வழங்கப்படுவதற்கு முன் நீதிமான்களின் சுதந்திரத்தில் பங்கெடுக்க தகுதியுள்ளவர்கள் யாரென்பதை தீர்மானிக்க வேண்டும். மேகங்களின் மேல் கிறிஸ்து இரண்டாம் முறை வருவதற்கு முன்னர் இந்த தீர்மானத்தை செய்தாக வேண்டும். ஏனெனில் அவர் வரும்போது அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அவர் அளிக்கும் பலன் அவருடனே கூட வருகிறது. வெளிப்படுத்தல் 22:12. எனவே அவர் வருவதற்கு முன்னர் ஒவ்வொரு மனிதனுடைய கிரியையின் தன்மையும் தீர்மானிக்கப்பட்டிருக்கும். கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவனுக்கும் அவனுடைய கிரியைகளுக்கேற்ற பலன் வழங்கப்பட்டிருக்கும். மனிதர்கள் பூமியில் வாழ்கிற நாட்களில்தானே பரலோக மன்றங்களில் நியாய விசாரணை நடைபெறுகிறது. அவரை பின்பற்றுவதாகச் சொல்கிறவர்களின் வாழ்க்கை தேவனுக்கு முன் ஆராயப்படுகிறது. பரலோக புத்தகங்களின் பதிவின்படி அனைவரும் பரிசோதிக்கப்படுகிறார்கள். அவனவனுடைய கிரியைகளின்படி ஒவ்வொரு மனிதனின் முடிவும் நித்தியமாக தீர்மானிக்கப்படுகிறது.
உவமையில் வரும் கலியாண வஸ்திரமானது கிறிஸ்துவை உண்மையாக பின்பற்றுகிறவர்கள் பெற்றிருக்க வேண்டிய தூய்மையான கரையற்ற குணத்தை சுட்டிக்காட்டுகிறது. திருச்சபையைப் பற்றி கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்திருக்க வேண்டுமென சொல்லப்படுகிறது. எபேசியர் 5:27, வெளிப்படுத்தல் 19:8. வேதவாக்கியத்தின்படி அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதி என்று வேதாகமம் சொல்கிறது. வெளிப்படுத்தல் 19:8. கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பழுதற்ற குணமான நீதியானது விசுவாசத்தின் மூலம் அருளப்படுகிறது.
தேவன் நம் முதல் பெற்றோரை சிருஷ்டித்து பரிசுத்த ஏதேனில் வைத்திருந்த சமயத்தில் மாசற்ற அந்த வெண்வஸ்திரத்தை அவர்கள் அணிந்திருந்தார்கள். தேவனுடைய சித்தத்திற்கு முழுவதும் இசைந்து வாழ்ந்தார்கள். தங்களுடைய முழு பெலத்தோடும் தங்களுடைய பரலோகப்பிதாவின் மேல் பற்று வைத்திருந்தார்கள். தேவனுடைய வெளிச்சமான சௌந்தரியமிக்க ஒரு மெல்லிய வெளிச்சம் அந்த பரிசுத்த தம்பதியரை சூழ்ந்திருந்தது. அதுதான் ஒளியின் வஸ்திரம். பரலோக பரிசுத்தமாகிய ஆவிக்குரிய வஸ்திரத்திற்கு அது அடையாளமாக இருந்தது. அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருந்திருந்தால் எப்போதும் அவர்களை சூழ்ந்து காணப்பட்டிருக்கும். ஆனால் பாவம் செய்ததுமே தேவனுடனானனான தங்களுடைய தொடர்பை துண்டித்தார்கள். அவர்களை சூழ்ந்திருந்த வெளிச்சம் அவர்களை விட்டு நீங்கியது. நிர்வாணம் வெட்கத்தை கொடுத்தது. பரலோக வஸ்திரமிருந்த இடத்தில் அத்தி இலைகளை தைத்து தங்களை மூடிக்கொள்ள முயன்றார்கள். ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமல் போன நாள் முதல் தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறவர்கள்
இதைத்தான் செய்து வருகிறார்கள். மீறுதலால் ஏற்படுகிற நிர்வாணத்தை மறைக்க அத்தி இலைகளை தைத்துக் கொள்கிறார்கள். தாங்களே வடிவமைத்த வஸ்திரத்தை அணிகிறார்கள். தங்களுடைய சுய கிரியைகளால் தங்களுடைய பாவங்களை மூடி தேவனுக்கு பிரியமுள்ளவர்களாக்க முயல்கிறார்கள். ஆனால் அப்படி ஒருபோதும் நடக்காது. மனிதன் இழந்து போன பரிசுத்த வஸ்திரத்திற்கு பதிலாக அவன் எதையுமே வடிவமைக்க முடியாது. அத்தியிலை வஸ்திரத்தையோ சாதாரண மனித வஸ்திரத்தையோ அணிந்து ஆட்டுக்குட்டியானவரின் கலியான விருந்தில் கிறிஸ்துவோடும் தூதர்களோடும் உட்கார முடியாது. கிறிஸ்துதாமே கொடுத்திருக்கிற வஸ்திரம்தான் தேவனுடைய பிரசன்னத்தில் நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துகிறது. மனந்திரும்பி விசுவாசிக்கிற ஆத்துமாவுக்கு தம்முடைய சொந்த நீதி யாகிய இந்த வஸ்திரத்தை கிறிஸ்துதாமே தரிப்பார். உன் நிர்வாணமாகிய அவலட்சணம் தோண்டாதபடிக்கு நீ உடுத்திக் கொள்வதற்கு வெண்வஸ்திரங்களையும் என்னிடத்திலே வாங்கிக் கொள்ளவும். உனக்கு ஆலோசனை சொல்லுகிறேன் என்று சொல்கிறார். வெளிப்படுத்தல் 3:18.
பரலோகத்தில் நெய்யப்பட்ட இந்த வஸ்திரத்தில் மனிதன் வடிவமைத்த ஒரு நூல் கூட இருக்காது. கிறிஸ்து மனிதனாக வாழ்ந்தபோது பரிபூரண குணமுள்ளவராக நடந்து கொண்டார். அந்த குணம் நம் கணக்கில் எண்ணப்பட அவர் முன் வந்திருக்கிறார். எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தை போல இருக்கிறது. ஏசாயா 64:6. நாமாகவே நாம் செய்கிற எதுவும் பாவத்தால் தீட்டுப்பட்டிருக்கும். ஆனால் நம்முடைய பாவங்களைச் சுமந்து தீர்க்க மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். 1 யோவான் 3:5-4. ஆனால் நியாயப்பிரமாணத்தின் ஒவ்வொரு கட்டளைக்கும் கிறிஸ்து கீழ்ப்படிந்தார். தம்மை பற்றியவர், என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். 40:8. அவர் பூமியில் வாழ்ந்தபோது தமது சீடர்களிடம், நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டேன் என்று சொன்னார். 15:10. தேவனுடைய கற்பனைகளுக்கு அவர் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து ஒவ்வொரு மனிதனும் அவற்றிற்கு கீழ்ப்படிவதை சாத்தியமாக்கியிருக்கிறார். நாம் கிறிஸ்துவுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்கும்போது அவருடைய இருதயத்தோடு நம் இருதயம் ஐக்கியமாகிறது. அவருடைய சித்தத்தோடு நம் சித்தம் இணைகிறது. அவருடைய சிந்தையோடு நம் சிந்தை ஒன்றாகிறது. நம்முடைய எண்ணங்கள் அவருக்குள் கட்டுப்படுகின்றன. அவர் வாழ்ந்த பிரகாரமே வாழ்கிறோம். அவருடைய நீதியின் வஸ்திரத்தை தரிப்பதின் அர்த்தம் இதுதான். அப்போது ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது அத்தியிலை வஸ்திரத்தை அல்ல, பாவத்தின் நிர்வாணத்தையும் சீர்கேட்டையும் அல்ல, யெகோவாவின் பிரமாணங்களுக்கு முற்றிலும் கீழ்ப்படிதலாகிய தம்முடைய சொந்த நீதியின் வஸ்திரத்தை பார்ப்பார்.
கலியாண விருந்தில் கலந்து கொண்ட விருந்தினர்களை ராஜா பரிசோதித்தார். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கலியாண வஸ்திரத்தை தரித்திருந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டார்கள். சுவிசேஷ விருந்தில் கலந்து கொள்ளும் விருந்தினர்களின் நிலையும் இதுதான். ராஜாதிராஜாவின் விசாரணையில் நல்ல தீர்ப்பை பெற்றாக வேண்டும். கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்திருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். நீதி என்றால் சரியானதை செய்வது. எனவே அனைவரும் அவரவருடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கப்படுவார்கள். நாம் செயல்படுகிற விதம்தான் நம் குணங்களை வெளிப்படுத்துகின்றன. விசுவாசம் மெய்யானதா என்பதை கிரியைகள் காட்டுகின்றன.
இயேசு மோசடி செய்பவர் அல்லவென்றும், வேதாகம மார்க்கம் தந்திரமாக புனையப்பட்ட கட்டுக்கதை அல்லவென்றும் நம்பினால் மட்டும் போதாது. மனிதன் இரட்சிக்கப்படுவதற்கு பூமியின் கீழ் இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று நம்பினாலும் கூட விசுவாசத்தினால் அவரை நம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். சாத்தியத்தை விசுவாசித்தால் மட்டும் போதாது. கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் இருப்பதாகச் சொல்லி சபை பதிவேட்டில் நம் பெயர்களை பதிவு செய்தால் மட்டும் போதாது. அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதினால் அறிவோம். 1 யோவான் 3:24-23. மனமாற்றத்திற்கான மெய்யான ஆதாரம் இதுதான். நாம் எவ்வளவு பேசினாலும் நீதியின் கிரியைகளில் கிறிஸ்து வெளிப்படாவிட்டால் அதனால் பிரயோஜனம் ஒன்றுமில்லை. சத்தியம் இருதயத்திலே ஊன்றப்பட வேண்டும். அது நமது சிந்தையை கட்டுப்படுத்தி உணர்வுகளை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒட்டுமொத்த குணம் தேவ வார்த்தைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்க வேண்டும். தேவ வார்த்தையின் சிறு எழுத்தின்படியும் எழுத்தின் உறுப்பின்படியும் நம் அனுதின வாழ்வில் வாழ வேண்டும்.
தெய்வீக சுபாவத்தில் பங்கு பெறுகிறவர் உயர்ந்தபட்ச நீதியாக தேவனுடைய நீதியாகிய அவருடைய பரிசுத்த பிரமாணத்திற்கு இசைந்து வாழுவார். இதை அளவுகோலாக வைத்தே மனிதர்களுடைய செயல்களை தேவன் அளவிடுகிறார். இதன் அடிப்படையில்தான் நியாயத்தீர்ப்பில் குணம் சோதித்தறியப்படும். கிறிஸ்து மரணத்தால் நியாயப்பிரமாணமும் ரத்து செய்யப்பட்டுவிட்டதாக அநேகர் சொல்கிறார்கள். ஆனால் கிறிஸ்து சொல்லியிருப்பவைகளுக்குதாமே இவர்கள் முரணாகப் பேசுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தையானாலும் தீர்க்க தரிசனங்களையானாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்திலுள்ளதெல்லாம் நிறைவேறுமளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது. மத்தேயு 5:17-18. நியாயப்பிரமாணத்தை மனிதன் மீறின பாவத்திற்கு பரிகாரம் செய்யவே கிறிஸ்து தமது ஜீவனை கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தை மாற்றவோ ஒதுக்கவோ கூடுமானால் கிறிஸ்து மரித்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கிறிஸ்து தமது ஜீவிய நாட்களிலே தேவனுடைய பிரமாணத்தை கனப்படுத்தினார். தமது மரணத்தின் மூலமாக அதை நிலைப்படுத்தினார். கிறிஸ்து தியாகப்பலியாக தம் ஜீவனை கொடுத்தார். தேவனுடைய பிரமாணத்தை அழிப்பதற்கா? அதன் தரத்தை குறைப்பதற்கா? இல்லை. நியாயத்தை நிலைநாட்டவும் நியாயப்பிரமாணம் மாற்ற இயலாதது என்பதை காட்டவும் அது என்றென்றும் நிலைத்திருக்கக்கூடியது என்பதை காட்டவும் அவர் மரித்தார்.
தேவனுடைய கற்பனைகளுக்கு மனிதன் கீழ்ப்படிவது சாத்தியமல்ல என்று சாத்தான் சொல்லி வந்தான். நம்முடைய பலத்தால் கீழ்ப்படிய முடியாது என்பது உண்மைதான். ஆனால் கிறிஸ்துமணி தனாக வந்தார். கற்பனைகளுக்கு அவர் முற்றிலுமாக கீழ்ப்படிந்து தேவனோடு மனிதன் கைகோர்த்தால் தேவனுடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிய முடியும் என்பதை நிரூபித்தார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசமுள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12. எந்த மனிதனும் இந்த அதிகாரத்தை கொடுக்க முடியாது. இது தேவனுடைய அதிகாரம். ஓர் ஆத்துமா கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்போது கிறிஸ்துவைப் போல வாழ்வதற்கான வல்லமையை பெற்றுக்கொள்கிறது.
தம்முடைய பிள்ளைகள் பூரணர்களாக விளங்க தேவன் எதிர்பார்க்கிறார். அவருடைய குணமானது எழுத்து வடிவில் சொல்லப்பட்டிருப்பதே அவருடைய பிரமாணம். அனைத்து குணத்திற்கும் அதுவே அளவுகோல்.
தேவனுடைய ராஜ்யத்தில் பங்கடைபவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் உண்டாகாதபடிக்கு இந்த பூரணமான அளவு கோலை அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். கிறிஸ்து இப்பூமியில் ஜீவித்த நாட்களில் தேவனுடைய பிரமாணத்தை பரிபூரணமாக வெளிப்படுத்தினார். தேவனுடைய பிள்ளைகளெனச் சொல்லிக் கொள்வோர் கிறிஸ்துவைப் போன்ற குணமுடையவர்களாக மாறுந்து தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவார்கள். அப்போது பரலோக குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் எண்ணப்படுவதற்கு தேவன் அவர்களை நம்ப முடியும். கிறிஸ்துவின் நீதி எனும் மகிமையான வஸ்திரத்தை தரித்து ராஜாவின் விருந்தில் கலந்து கொள்ளும் பாக்கியத்தை பெறுவார்கள். இரத்தத்தால் கழுவப்பட்ட கூட்டத்தாருடன் சேர்ந்து கொள்ளும் உரிமையை பெறுவார்கள்.
கலியாண வஸ்திரமில்லாமல் விருந்துக்கு வந்த மனிதனுடைய நிலைதான் இன்று உலகத்தில் அநேகரிடம் காணப்படுகிறது. தாங்கள் கிறிஸ்தவர்கள் என்றும் சுவிசேஷத்தின் ஆசீர்வாதங்களும் சலுகைகளும் தங்களுக்குத்தான் உரியவை என்றும் உரிமை பாராட்டுகிறார்கள். ஆனால் குணமாற்றத்தின் அவசியத்தை அவர்கள் உணர்வதில்லை. பாவத்திலிருந்து மெய்யாக மனந்திரும்ப வேண்டியதை உணர்வதில்லை. கிறிஸ்து தங்களுக்கு தேவை அல்லது அவரை விசுவாசிக்க வேண்டியது தேவை என்பதை உணர்வதில்லை. பரம்பரை வழியாக வந்த அல்லது தாங்களே வளர்த்துக்கொண்ட பாவச் செய்கைகளை மேற்கொள்வதில்லை. ஆனாலும் தங்களில் தாங்களே நல்லவர்களென்று நினைக்கிறார்கள். கிறிஸ்துவை நம்புவதற்கு பதிலாக தங்களுடைய சொந்த புண்ணியங்களை சார்ந்திருக்கிறார்கள். வார்த்தைகளை கேட்டு விருந்துக்கு வருகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் நீதி எனும் வஸ்திரத்தை தரிக்காதிருக்கிறார்கள்.
கிறிஸ்தவர்களெனச் சொல்லும் அநேகர் வெறுமனே மனித நன்னடத்தையாளர்களாக இருக்கிறார்கள். கிறிஸ்துவை உலகத்திற்கு பிரதிபலித்து அதன் மூலம் அவரை காணப்படுத்த உதவுகிற ஒரே ஈவை மறுதலித்து விடுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவரின் கிரியை அவர்களுக்கு விசித்திரமாக இருக்கிறது, வார்த்தையின்படி செய்வதில்லை. கிறிஸ்துவோடு இசைந்திருப்பவர்களையும் உலகத்தோடு இசைந்திருப்பவர்களையும் வேறுபடுத்தி காட்டுகிற பரலோகக் கொள்கைகள் வேறுபடுத்த முடியாத நிலைக்கு உள்ளாக்குகின்றன. கிறிஸ்துவை பின்பற்றுவதாகச் சொல்வோர் அவருக்கென வாழ்கிற விசேஷித்த மக்களாக காணப்படுவதில்லை. அவர்களை வேறுபடுத்தி காட்டும் கோடு தெளிவாகத் தெரிவதில்லை. மக்கள் தங்களை உலகத்தின் நடத்தைகளுக்கும் பழக்க வழக்கங்களுக்கும் சுயநலத்திற்கும் கீழ்ப்படுத்துகிறார்கள். உலகமானத்து பிரமாணத்திற்கு கீழ்ப்பிடிவதில் திருச்சபையைப் போல மாறுவதற்கு பதிலாக நியாயப்பிரமாணத்தை மீறுவதில் சபை உலகத்தைப் போல மாறிவிட்டது. அனுதினமும் சபையானது உலகத்தைப் போல மாறி வருகிறது. கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் இரட்சிக்கப்பட விரும்புகிறவர்கள் அவரைப் போல சுயத்தை மறுத்து வாழ்வதற்கு முன்வருவதில்லை. இலவச கிருபையின் ஐசுவரியங்களை புகழ்ந்து பேசி தங்களை நீதிமான்கள் போல காட்ட முயற்சித்து அதன் மூலம் தங்களுடைய குணக்குறைபாடுகளை மறைத்துக் கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய நாளில் அவர்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வீணாயிருக்கும்.
விருப்பத்தோடு செய்து வருகிற ஒரு பாவத்தை கூட கிறிஸ்துவின் நீதி மூடாது. ஒருவன் வெளிப்படையாக கட்டளைகளை மீறாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளத்தில் அதை மீறிக் கொண்டிருப்பான். அவனை பெரிய உத்தமனென்று உலகம் எண்ணிக்கொண்டிருக்கும். ஆனால் தேவனுடைய பிரமாணம் இதயத்தின் இரகசியங்களை ஆராய்கிறது. ஒவ்வொரு செயலும் அதற்கு பின்னாலுள்ள நோக்கத்தை வைத்தே நியாயம் தீர்க்கப்படுகிறது. தேவனுடைய பிரமாணத்தின் நியதிகளுக்கு ஒத்துப்போகிற செயல் மட்டுமே நியாயத்தீர்ப்பில் குற்றதீர்க்கப்படாது. தேவன் அன்பாக இருக்கிறார். கிறிஸ்துவை ஈவாக கொடுத்து அந்த அன்பை காட்டியிருக்கிறார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் கிரயத்திற்கு வாங்கின சொத்துக்கள் நாம். நமக்கு தராமல் எதையும் அவர் வைக்கவில்லை. யோவான் 3:16. பரலோகம் முழு வதையுமே தந்துவிட்டார். அதிலிருந்து நாம் பெலத்தையும் ஆற்றலையும் பெறலாம். அப்போதுதான் சாத்தான் நம்மை முறியடிக்க அல்லது வெற்றி கொள்ள முடியாது. தேவன் அன்பாக இருப்பதால் பாவத்தை அவர் கண்டுகொள்ளாமல் விடுவதில்லை. சாத்தான் பாவம் செய்தபோதும் அவர் கண்டுகொள்ளாமல் விடவில்லை. ஆதாம் அல்லது காயின் பாவம் செய்தபோதும் அப்படித்தான். மனுபுத்திரர் எவருடைய பாவத்தையும் அவர் கண்டுகொள்ளாமல் விடமாட்டார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு உடந்தையாக இருக்க மாட்டார் அல்லது நமது குணக்குறைபாடுகளை காணாமல் விடவும் மாட்டார். அவருடைய நாமத்தால் நாம் ஜெயங்கொள்ள அவர் விரும்புகிறார்.
கிறிஸ்துவின் நீதி எனும் ஈவை புறக்கணிப்பவர்கள் தங்களை தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளுமாக விளங்கச் செய்கிற குணப்பண்புகளை புறக்கணிக்கிறார்கள். கல்யாண விருந்தில் கலந்து கொள்ள தங்களை தகுதிப்படுத்தவல்ல அந்த ஒரே ஈவை மறுதலிக்கிறார்கள். அந்த உவமையில், நீ கல்யாண வஸ்திரமில்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று ராஜா அந்த மனிதனிடம் கேட்டபோது அவன் பேசாமலிருந்தான். இதுபோலத்தான் மகா நியாயத்தீர்ப்பின் நாளிலும் நடைபெறும். தங்களிடம் எந்த குணக்குறைபாடும் இல்லையென மனிதர்கள் இப்போது சொல்லலாம். ஆனால் அந்த நாளில் அவர்கள் எந்த சாக்குப்போக்கும் சொல்ல முடியாது.
இன்றைய தலைமுறையின் கிறிஸ்தவ சபைகள் மிகுந்த சிலாக்கியங்களை பெற்றுள்ளன. கர்த்தரை குறித்து அதிகப்படியான வெளிச்சம் தொடர்ந்து வழங்கப்பட்டுள்ளது. ஆதிகால தேவ ஜனங்கள் பெற்றிருந்த சிலாக்கியங்களை விட நாம் அதிக அளவில் பெற்றிருக்கிறோம். இஸ்ரவேலருக்கு வழங்கப்பட்ட மாபெரும் வெளிச்சத்தை மட்டும் நாம் பெற்றிருக்கவில்லை. கிறிஸ்து மூலமாக நமக்கு கிடைக்கும் இரட்சிப்பை குறித்து கூடுதலான ஆதாரத்தையும் பெற்றிருக்கிறோம். யூதர்களுக்கு நிழலாகவும் அடையாளமாகவும் கொடுக்கப்பட்டவை நமக்கு நிஜமாக வழங்கப்பட்டுள்ளன. அவர்கள் பழைய ஏற்பாட்டு வரலாற்றை மட்டுமே பெற்றிருந்தார்கள். நமக்கு அதுவும் புதிய ஏற்பாடும் வழங்கப்பட்டுள்ளன. இந்த உலகிற்கு வந்து சிலுவையில் அறையுண்டு உயிர்த்தெழுந்து திறவுண்ட யோசேப்பின் கல்லறையின் மேல் நின்று நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று அறிவித்த இரட்சகரை குறித்த நிச்சயம் நமக்கு அருளப்பட்டுள்ளது. கிறிஸ்துவையும் அவருடைய அன்பையும் அறிவதால்
தேவைராஜ்யம் நம் மத்தியில் ஸ்தாபிக்கப்படுகிறது. பிரசங்கங்கள் மூலமாகவும் பாடல்கள் மூலமாகவும் கிறிஸ்துவை அறிகிறோம். சகலமும் ஆயத்தமாக்கப்பட்டுள்ள ஆவிக்குரிய விருந்து நமக்கு முன்வைக்கப்பட்டுள்ளது. கணக்கிட முடியாத விலை கொடுத்து வாங்கப்பட்ட கலியாண வஸ்திரம் இலவசமாக ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் அருளப்பட்டுள்ளது.
கிறிஸ்துவின் நீதி விசுவாசத்தின் மூலம் நீதிமான் களாக்கப்படுதல் தேவ வார்த்தையின் மகா மேன்மையும் அருமையான வாக்கு தத்தங்கள்.
கிறிஸ்து மூலமாக பிதாவின் சமூகத்தில் பிரவேசிக்கும் சிலாக்கியம், பரிசுத்த ஆவியானவரின் ஆறுதல், தேவனுடைய ராஜ்யத்தில் நித்தியமாக வாழ்வது குறித்த ஆணித்தரமான ஆதாரம் ஆகியவை பற்றி தேவ ஊழியர்கள் நமக்கு அறிவிக்கிறார்கள். மாபெரும் விருந்தாகிய பரலோக விருந்தில் நாம் கலந்து கொள்வதற்கு அவர் செய்திராத வேறு எதை அவர் நமக்காகச் செய்ய முடியும்?
பரலோகத்தில் பணிவிடை தூதர்கள் பின்வருமாறு சொல்வார்கள். நம்முடைய ஊழிய கட்டளையை நாம் செய்து முடித்துவிட்டோம். தீய தூதர்களின் சேனையை பின்வாங்கச் செய்தோம். தேவருடைய அன்பு இயேசு மூலமாக வெளிப்பட்டதை ஜனங்கள் புரிந்து கொள்ளும்படி அவர்களுடைய ஆத்துமாக்களில் வெளிச்சம் வீசி பிரகாசமடையச் செய்தோம். கிறிஸ்துவின் சிலுவையால் அவர்களுடைய கண்கள் கவரப்படச் செய்தோம். தேவகுமாரனை சிலுவையில் அறையச் செய்த பாவம் குறித்த உணர்வால் இருதயத்தில் மிகுந்த தாக்கமடைந்தார்கள். தாங்கள் குற்றவாளிகளென உணர்ந்தார்கள். மனந்திரும்புவதற்கு எடுக்க வேண்டிய முயற்சிகளை உணர்ந்தார்கள். சுவிசேஷத்தின் வல்லமையை உணர்ந்தார்கள். தேவ அன்பின் இனிமையை உணர்ந்தபோது அவர்களுடைய இதயங்கள் மென்மையாயின. கிறிஸ்துவினுடைய குணத்தின் அழகை கண்டார்கள். ஆனாலும் அநேகருக்கு இவை அனைத்தும் பயனற்றதாக இருந்தன. தங்களுடைய பழக்க வழக்கங்களையும் குணங்களையும் விட்டுவிட விரும்பவில்லை. பரலோக வஸ்திரம் தங்கள் மேல் தரிக்கப்படும்படி பூலோக வஸ்திரத்தை எரிந்து போட விரும்பவில்லை. தங்களுடைய இருதயங்களில் இச்சைக்கு இடங்கொடுத்தார்கள். தங்களுடைய தேவனை நேசிப்பதை பார்க்கிலும் அவர்கள் உலகத்தின் பழக்க வழக்கங்களை அதிகமாக நேசித்தார்கள்.
இறுதி தீர்மானத்தின் நாள் மிகப் பயங்கரமானதாக இருக்கும். தரிசனத்தில் கண்ட காட்சியை அப்போஸ்தலனாகிய யோவான் பின்வருமாறு விவரிக்கிறார். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதின்மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடங்காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்கக் கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்குத் தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். வெளிப்படுத்தல் 20:11-12. நித்தியத்தை நேருக்கு நேராகச் சந்திக்கிற அந்த நாளில் தங்கள் கடந்த கால நினைவுகளால் மனிதர்கள் வருத்தமடைவார்கள். அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் அப்படியே காட்டப்படும். உலக சிற்றின்பங்களும் ஐசுவரியங்களும் மேன்மைகளும் அப்போது அவர்களுக்கு முக்கியமானவையாகத் தெரியாது. தாங்கள் அவமதித்த நீதி மட்டுமே முக்கியமானதென கண்டுகொள்வார்கள். சாத்தானுடைய வஞ்சகமான மமருச்சிகளில் சிக்குண்டு அதற்கேற்றபடி தங்களுடைய குணங்களை வளர்த்திருப்பதைக் காண்பார்கள். தாங்கள் தெரிந்து கொண்ட வஸ்திரங்கள் முதல் பெரிய தேவதுரோகிக்கு தாங்கள் பற்றுள்ளவர்களாக இருப்பதற்கான அடையாளச் சின்னங்கள் என்பதை அறிவார்கள். தங்களுடைய தீர்மானத்தின் விளைவுகளை சந்திப்பார்கள். தேவருடைய கட்டளைகளை மீறுவதின் பலன் என்னவென்பது அப்போது அவர்களுக்கு புரியும்.
நித்தியத்திற்கு ஆயத்தப்படுவதற்காக இனியொரு தவணையின் காலம் கிடையாது. இந்த வாழ்க்கையில் தானே கிறிஸ்துவினுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ள வேண்டும். தம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிபவர்களுக்கு கிறிஸ்து ஆயத்தம் செய்துள்ள வீட்டில் பிரவேசிப்பதற்கு ஏற்ற குணங்களை உருவாக்கும்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரே வாய்ப்பு இதுதான். தவணையின் காலம் வேகமாக முடிவை நெருங்கி வருகிறது. முடிவு சமீபமாயிருக்கிறது. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லவுகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிக்கப்படுகிறோம். லூக்கா 21:34.
கலியாண வஸ்திரமில்லாதவர்களாய் ராஜாவின் விருந்தில் நீங்கள் காணப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் நினையாத நாழிகையிலே மனுஷகுமாரன் வருவார். தன்மானம் காணப்படத்தக்கதாக
நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக் கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்ளுகிறவன் பாக்கியவான். மத்தேயு 24:44. வெளிப்படுத்தல் 16:15.